புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 24 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 7 தற்பொழுது நமது பண்பலையில் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது ஜூலை மாதம் நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளின் மீதியை கேட்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியாவில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் PBWRS1 என்கிற புது கோதுமை வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோதுமை வகையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்ட ஸ்டார்ச்சும் அதே போல் அமிலோஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோதுமை வகை வந்து உடல் பருமன் மற்றும் டயபெட்டிஸ் 2வது, நீரிழிவு நோய் 2வது வகை, இதை கட்டுப்படுத்த உதவும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, டெல்லி தேசிய தலைநகர் பிராந்திய திருத்த மசோதா, அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் பில் 2023, இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த மசோதாவில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் அதிகாரத்துவ இயந்திரத்தின் கட்டுப்பாட்டை மத்திய அரசிடம் ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை வந்து பெண்களுக்கான புதிய ஸ்வர்ணிமா திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் செய்ய கடன் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரையிலான கடன்களை கொடுக்குறாங்க. அதே போல் இதனுடைய வட்டி விகிதம் வந்து 5% இருக்கும்னு சொல்கிறாங்க. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள். அடுத்த செய்தி, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம்னு ஒன்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக சிறுநீரக நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு தேவையான பரிசோதனைகள் செய்வதற்காகவும், இது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், அதே போன்று சிறுநீரக நோயின் குடும்ப வரலாறு இருக்கவங்கள கண்டுபிடிச்சி இறுதி நிலை சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். அடுத்த செய்தி, ரயில்வே அமைச்சகம் பார்த்திங்கன்னா அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ரயில் நிலையங்களை கண்டறிஞ்சு அந்த ரயில் நிலையங்களில் லிஃப்ட், எஸ்கலேட்டர், கழிவறைகள் இது போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒரு மாஸ்டர் பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் 90 ரயில் நிலையங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதா தெற்கு ரயில்வே சொல்லியிருக்கு. இந்திய ரயில்வே துறை அமைச்சரின் பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். அதே போல் தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் வந்து சென்னையில் இருக்குது. தெற்கு ரயில்வே ஆனது தமிழகத்தை முழுவதுமாகவும் கேரளாவில் ஒரு சில பகுதிகளையும் அதே போல் ஆந்திராவில் ஒரு சில பகுதிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டது. அடுத்த செய்தி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதன் மூலமாக கிராமங்களின் பொருளாதாரம் வந்து முன்னேறும்னு சொல்லி மத்திய அரசின் கால்நடைத்துறை வந்து கடன் உத்தரவாத திட்டம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை வந்து கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவாத காப்பீடை கொடுக்கறதுக்காக 750 கோடியில் ஒரு கடன் உத்தரவாத நிதி அறக்கட்டளையே தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக கிராம மக்கள் வந்து கடன்களை வாங்கி கால்நடைகளை வாங்கவும் அதை பராமரிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பர்ஷோத்தம் ரூபலா. இந்த துறையில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த திரு எல் முருகன் அவர்கள் மாநில அமைச்சராக இருக்கிறார், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கிறார். அடுத்த செய்தி, பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த முதல் நாடாக நியூசிலாந்து இருக்கிறது. இங்கே வந்து அரசு எடுத்த முயற்சியினால் 2019 பார்த்திங்கன்னா தடிமனான பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிச்சிருக்காங்க. அதே போல் இப்போது வந்து பழங்கள் மற்றும் காய்கறி வாங்குவதற்கான பல்பொருள் அங்காடிகளில் கொடுக்கக்கூடிய மெல்லிய பிளாஸ்டிக்கையும் ஒழிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, உலகளாவிய நெருக்கடி பதில் குழு குளோபல் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் குரூப், இந்த குரூப்பில் வந்து இந்தியா இணைந்திருக்கிறது. ஐநா சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் அவர்களின் அழைப்பின் பேரில் இந்தியா உலகளாவிய நெருக்கடி பதில் குழுவின் சாம்பியன்ஸ் குழுவில் இணைந்திருக்கிறது. இந்த குழு வந்து 2022 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குழு மூலமாக உலகளவில் ஏற்படக்கூடிய உணவு பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் நிதி ஆகியவற்றில் அவசர பிரச்சனைகளை தீர்க்கவும் அதே போல் உலகளாவிய பதிலை ஒருங்கிணைப்பதற்காகவும் இந்த குழுவில் உள்ள அனைத்து நாடுகளும் செயல்படுகின்றன. அடுத்த செய்தி, 34வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டி வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல்ஜனில் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவாக இந்திய மாணவர் அணி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கு. அதே போல் முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துக்கு வந்திருக்கு. கூகுள் நிறுவனம் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு சாட்போட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து பார்டு. இந்த சாட்போட்டான பார்டை வந்து உலகளவில் 40 மொழிகளில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்திய மொழிகள் 9 அடங்கும். கூகுள் நிறுவனம் இந்த பார்டை பிரேசில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் உள்ள 59 நாடுகளில் இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. இது ஃப்ரான்ஸில் நடைபெற உள்ள பாஸ்டின் நாள் இராணுவ அணிவகுப்புக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாஸ்டில் நாள் வந்து ஜூலை 14 தேதி பிரான்ஸ் நாடு அனுசரிக்கிறது. இந்த பாஸ்டில் தின இராணுவ அணிவகுப்பில் இந்திய படையும் பங்கு பெறுகிறது. மூலமாக இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான கூட்டணி வலுப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கருங்கடல் தானிய முயற்சி பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ் வந்து ஐநாவும் உக்ரைனுக்குமான ஒரு தரகு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா நிறுத்தியிருக்கு. இந்த ஒப்பந்தம் மூலமாக உக்ரைனில் விளையக்கூடிய பொருட்களை ஐநா வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தை திரும்ப திரும்ப நீட்டிப்பு செஞ்சுட்டே இருந்தாங்க. இதை வந்து ரஷ்யா நிறுத்தியிருக்கு. உக்ரைன்லேருந்து தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரே கடல் வழி வந்து பார்த்திங்கன்னா கருங்கடல் மட்டும்தான். இந்த தானிய ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி மற்றும் ஐநாவிடையேயான ஒப்பந்தத்திற்கு பிறகு உணவு அவசர நிலையை தடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். இது ஏன் பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்து கொண்டு வருகிறது. இதனால் உணவு பஞ்சம் ஏற்படலாம்னு ஐநா கணிக்கிறது. இதற்காகவே இந்த ஒப்பந்தத்தை நீட்டிச்சிட்டு வராங்க. அடுத்த செய்தி, இந்தியா மியான்மர் தாய்லாந்துக்கு இடையே முத்தரப்பு நெடுஞ்சாலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே சாலை போக்குவரத்து ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. திட்டத்தின் மொத்த நீளம் பார்த்திங்கன்னா தோராயமாக 1360 கிலோமீட்டராக இருக்கும். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மோரே என்கிற ஊரில் தொடங்கி மியான்மர் வழியாக சென்று தாய்லாந்து நாட்டில் உள்ள மோசோட் என்கிற ஊரில் முடிவடைகிறது. அடுத்த செய்தி, ட்விட்டர் நிறுவனம் வந்து அதன் சின்னமான நீலப்பறவைக்கு பதிலாக எக்ஸ் வடிவிலான புதிய சின்னத்துக்கு மாறியிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து ட்விட்டர் நிறுவனம் திரு எலான் மஸ்க் அவர்கள் வாங்கிய பிறகு நடந்தது. எலான் மஸ்க் தான் இப்போ ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அலுவலர். அவர் தான் உலகிலேயே முதல் எலக்ட்ரிக் காரான டெஸ்லா காரை உருவாக்கியவர். அதே போன்று ஸ்பேஸ் எக்ஸ் என்னும் நிறுவனத்தையும் வைத்திருக்கிறார். அடுத்த செய்தி, பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு வந்து இந்திய அரசு தடை விதித்திருக்கிறது. ஏன் இந்திய அரசு செஞ்சிருக்குன்னா இந்திய சந்தையில் விலையை கட்டுப்படுத்தவும் அதே போல இந்தியாவில் வெள்ளை அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்திய அரசு இதை செஞ்சிருக்கு. இருந்தாலும் மற்ற நாடு அரசுகள் உணவு தேவையை இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தால் இந்தியா வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. அடுத்த செய்தி, இந்தியா வந்து சர்வதேச பெரிய பூனைகளின் கூட்டணின்னு ஒரு கூட்டணியை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி மூலமா பூமியில் உள்ள 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க போறதா இந்தியா சொல்லியிருக்கு. இந்திய அரசு வந்து ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைய புலிகளை காப்பாத்திருக்கு. அதே போல உலகளவில் 70% புலிகளை காப்பாத்தியதுல இந்தியாவின் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா ஆரம்பித்திருக்கும் இந்த சர்வதேச பெரிய பூனை கூட்டணியின் மூலமாக புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, பூமா மற்றும் ஜாகுவார் போன்ற பூனை இனங்களை அழிவிலிருந்து மீட்க போறதா இந்திய அரசு சொல்லியிருக்கு. அடுத்த செய்தி, இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகள் பார்த்திங்கன்னா வர்த்தக பண பரிவர்த்தனைகளை ரூபாய் மற்றும் வங்கதேச ரூபாயான டாக்காவில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு இரு நாடுகளும் அமெரிக்க டாலரை பயன்படுத்தி வர்த்தகம் செய்து கொண்டு வந்தன. இந்த நடவடிக்கை மூலமாக இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் நல்ல பொருளாதார ஒத்துழைப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் பரஸ்பர நன்மையும் வளர்க்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியா மற்றும் தான்சானியா நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான்சானியா சென்றிருந்தார். அப்பொழுது இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. இந்த ஈடுபாடுகள் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களின் சாகர் திட்டம், அதாவது பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி, இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பயணத்தின் ஒரு பகுதியை பார்த்திங்கன்னா தான்சானியாவில் உள்ள டாரஸ் சலாம் துறைமுகங்களுக்கு ஏவுகணை போர்க்கப்பலான INS திரிசூல் சென்றிருக்கிறது. அடுத்த செய்தி, செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு, இதை வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு மூலமாக இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து குறைகடத்திகள், அதாவது செமிகண்டக்டர்களின் வடிவமைப்பு, உற்பத்தி அதனுடைய ஆராய்ச்சி, அதே போல திறமை மேம்பாடு, உற்பத்தி செய்யப்பட்ட குறைகடத்திகளின் விநியோக சங்கிலியில் சமநிலையை கொண்டு வருவதற்காக ஒரு ஒப்பந்தம் தான் இது. இந்த கையெழுத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா குறைகடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பில் அமெரிக்காவுக்கு அடுத்து ரெண்டாவது பங்காளியாக ஜப்பான் இந்தியாவுடன் இணைந்திருக்கிறது. இந்த திட்டம் மூலமாக இரண்டு நாடு அரசுகளின் தொழில்துறைகளும் சேர்ந்து செயல்படுத்தும் அமைப்பை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகபட்சமாக சுமார் 100 குறைகடத்தி உற்பத்தியாளர்களை கொண்டுள்ளது. அடுத்த செய்தி, பசுமை ஹைட்ரஜன் பற்றிய சர்வதேச மாநாடு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன் 2023. இந்த மாநாடு வந்து July 5-7 வரை புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடந்தது. இந்த மாநாடை இந்திய அரசு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தலைமையில் நடந்தது. இந்த மாநாடு தான் நம்ம நாட்டிலேயே பசுமை ஹைட்ரஜன் சம்பந்தமாக நடக்கக்கூடிய முதல் மாநாடாகும். இந்த மாநாட்டின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பசுமை ஹைட்ரஜன் மதிப்பு சங்கிலியில் சமீபத்திய முன்னேற்றங்கள், அதே போல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பற்றி விவாதிக்க உலகளாவிய உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறை சமூகத்தை ஒன்றிணைப்பது. அடுத்த செய்தி, 17th இந்திய கூட்டுறவு மாநாடு டெல்லியில் நடந்தது. இந்த மாநாட்டில் கூட்டுறவுத்துறையின் சிறந்த செயல்பாடுகள், அதே போல பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள், இது போன்ற இதெல்லாம் விவாதித்தாங்க. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். இந்திய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள். அடுத்த செய்தி, July 11-12 இந்திய அரபு கூட்டாண்மை மாநாடு நடந்தது. இது வந்து 6th முறையாக நடந்திருக்கு. இந்த மாநாடு மூலம் இந்தியா மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார வாய்ப்புகள் உயரும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மாநாடு முதலீட்டின் பல்திசை ஓட்டத்தை ஊக்குவிப்பதாகவும், அதே போல் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போவதாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டின் மூலம் இந்தியா மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும், அதே போல் பரஸ்பர பொருளாதார உறவுகளும் மேம்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியா வந்து G20 தலைமையை ஏற்றிருக்கு. இதன் காரணமாக ஸ்டார்ட் அப் ஷிகர் சமிட், புத்தொழில் 20 ஷிகர் உச்சி மாநாடை ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராமில் July 3-4 நடத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டில் சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030 உலகளாவிய புத்தொழில் சுற்றுச்சூழல் அமைப்பின் கூட்டு முதலீட்டை $1 trillion உயர்த்த வேண்டும் என்பதுதான். இந்த G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா 2023 ஏற்றிருக்கு. இந்த G20 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, துருக்கி, UK, USA, ஐரோப்பியன் யூனியன், அதே போல் ஆப்ரிக்கன் யூனியன். இந்த G20 மாநாட்டில் ஒரு சில நாடுகளை அழைப்பாளர்களை அழைச்சிருக்காங்க. அந்த நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், ஈஜிப்ட், மொரீஷியஸ், நெதர்லாண்ட், நைஜீரியா, ஓமன், சிங்கப்பூர், ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்த செய்தி, சர்வதேச தமிழ் ஆய்வு மாநாடு வந்து சென்னையில் செம்மனஞ்சேரியில் உள்ள ஆசிய ஆய்வுக் கழக வளாகத்தில் நடந்தது. இந்த மாநாடை வந்து சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் குடியுரிமை பெறாத தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டை சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி சங்கம், த இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், சென்னையில் July 7-9 வரை உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழிகள் மற்றும் கீழடியில் ஆரம்ப மற்றும் சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் சங்க காலத்தின் பிற அறிவியல் சான்றுகளின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தமிழர்கள் தமிழ் மொழி, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கான புதிய வரலாற்று ஆய்வு என்பதாகும். அடுத்த செய்தி, G20 கலாச்சார குழு கூட்டம் வந்து கர்நாடக மாநிலம் ஹம்பியில் July 9 நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகார அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் மீட்டெடுத்தல். இந்த கூட்டத்தில் G20 உறுப்பு நாடுகள், அதே போல விருந்தினர் நாடுகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். அடுத்த செய்தி, G20 நாடுகளின் நகர்ப்புற மேயர் உச்சி மாநாடு குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் நகரில் நடைபெற்றது.
இந்த மாநாட்டில் சில அறிக்கைகளை மேயர்கள் தயாரித்து G20 தலைவர்களிடம் கொடுத்தனர். இதன் மூலம் இந்த மாநாடு முடிவடைந்தது. இந்த அறிக்கையில் உள்ள தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள 150 நகரங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது போல வேற எந்த G20 மாநாடுலையும் நடந்ததில்லை. இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கொடுத்த அறிக்கைகளில் வாங்கப்பட்ட ஒப்புதல்களை விட இந்த அறிக்கையில் வாங்கின ஒப்புதல்கள் 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, G20 நாடுகளின் விண்வெளி பொருளாதார தலைவர்களின் கூட்டம் பெங்களூரில் நடந்துச்சு. இந்த நிகழ்வு வந்து July 6 மற்றும் 7 நடந்தது. இந்த கூட்டம் G20 கீழே நேருக்கு நேர் விண்வெளி பொருளாதார தலைவர்கள் மத்தியில் நடைபெறும் முதல் கூட்டமாகும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெய்நிகராகவோ அல்லது கலப்பு வடிவிலோ ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த கூட்டத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா புதிய விண்வெளி சகாப்தத்தை நோக்கி பொருளாதாரம் பொறுப்பு கூட்டணி. அடுத்த செய்தி, G20 மாநாட்டின் குற்றம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கூட்டம் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராமில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் முக்கியமாக என்னென்ன பேசுனாங்கன்னா பூஞ்சையற்ற டோக்கன்கள், அதாவது நான் ஃபங்கிபிள் டோக்கன்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதே போன்று மெட்டாவர்ஸ் யுகத்தில் குற்றம் மற்றும் பாதுகாப்பு, இந்த தலைப்புகளின் கீழே இந்த கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்கேற்பாளர்கள் 6 தொழில்நுட்ப அமர்வுகளில் விவாதங்கள் செய்தனர். அடுத்த செய்தி, இந்தியாவின் G20 தலைமையின் கீழே 3வது ஷெர்பாக்களின் கூட்டம் நடைபெற்றுச்சு. இது எங்கே நடந்ததுன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹம்பி நகரில் July 23 தொடங்கி July 25 வரை நடைபெற்றது. இந்த ஷெர்பாக்களின் கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் G20 ஷெர்பா திரு அமிதாப் காந்த் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஷெர்பாக்களின் கூட்டத்தில் பசுமை மேம்பாடு, காலநிலை நிதி, சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, துரிதப்படுத்தப்பட்ட உள்ளடக்கிய மற்றும் நெகிழ்ச்சியான வளர்ச்சி, அதே போன்று நிலையான வளர்ச்சி இலக்குகளின் முன்னேற்றம், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, 21ஆம் நூற்றாண்டில் பலதரப்பு நிறுவனங்கள் மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி போன்றவற்றை குறித்து விவாதம் நடைபெற்றது. அடுத்த செய்தி, வைகை ஆற்றுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான மாநாடு July 15 மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் நடந்தது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் வாட்டர் மேன், அதாவது தண்ணீர் மனிதன் என்று சொல்லப்படும் திரு ராஜேந்திர சிங் அவர்கள் வைகை ஆற்றை புதுப்பிக்கும் 10 திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் அறிவியல் மற்றும் சமூக ஆய்வு நடத்தப்படும் சொல்கிறாங்க. 2ஆம் கட்டத்தில் நதிநீர் விழிப்புணர்வு தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. 3ஆவது கட்டத்தில் அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வைகை ஆற்றை சுற்றி குடியிருப்பவர்கள் ஆகியோரை ஒரே மேடையில் ஒன்றிணைப்பதாக சொல்கிறார்கள். 4ஆம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப குழுவை உருவாக்க போகிறாங்க. அதே இது 5ஆம் கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள செயல்படுத்தும் திட்டம் ஒன்றை உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, G20 மாநாட்டின் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாட்டை இந்தியா தொடங்க உள்ளதாக சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள், அதே போன்ற சர்வதேச நிறுவனங்கள், அதே போல் தேசிய அளவிலான நிறுவனங்கள் பங்கேற்பாளர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட டிஜிட்டல் டேஷ்போர்ட் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த டேஷ்போர்ட் மூலமாக உணவு தொடர்பான விதிமுறைகள் மற்றும் தரங்கள் தொடர்பான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு 2023 July 18 நடந்தது. இந்த மாநாட்டை வந்து துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் நடத்துச்சு. இந்த மாநாட்டோட 3ஆம் பதிப்பு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் நடைபெறும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சர்பானந்த சோனேவால் அவர்கள். அடுத்த செய்தி, G20 அமைப்பின் அறிவியல் உச்சி மாநாடு கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் July 21 to 22 வரை நடந்தது. இந்த கூட்டத்தில் கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள், வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த கூட்டத்தில் இதுக்கு முன்பு நடந்த 3 கூட்டத்தின் விவாதங்களை எடுத்துக்கொள்வதாக சொல்கிறாங்க. இதோட முந்தைய கூட்டங்களில் பசுமை ஆற்றல், சமூகத்துடன் அறிவியலை இணைத்தல் மற்றும் முழுமையான ஆரோக்கியம் என்ற கருப்பொருளை விவாதித்து இருந்தாங்க. அடுத்த செய்தி, 5வது ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய விமான உச்சி மாநாடு வந்து ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நடத்தியிருக்கு. இந்த மாநாடு வந்து மத்திய பிரதேசத்தில் வரலாறு சிறப்புமிக்க நகரமான கஜுரஹோவில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டின் மூலமாக தொழில்துறை பங்குதாரர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒரே கூரையின் கீழே கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டன மற்றும் விமானத்துறையை முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டறிந்தனர். இந்திய சிவில் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள். அடுத்த செய்தி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை நிலைத்தன்மை பணிக்குழு கூட்டம் வந்து சென்னையில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் G20 உறுப்பு நாடுகள் மற்றும் அழைப்பு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இதனை சார்ந்த 300 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிலச்சரிவு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் காடழிப்பு மற்றும் நீல பொருளாதாரம் மற்றும் வட்ட பொருளாதாரம் இதெல்லாம் மேம்படுத்துவதை பற்றி விவாதிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, இந்திய விமானப்படையில் பார்த்தீங்கன்னா 2023 இறுதியில் சில பயிற்சிகளை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் முதல் கட்டமாக தரங் சக்தியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து 12 நாடுகள் வந்து கலந்து கொள்ளும்னு சொல்கிறாங்க. இந்த 12 நாடுகளில் 6 நாடுகள் தங்களுடைய விமானங்களோடு வரும்னு சொல்கிறாங்க. 6 நாடுகள் பார்வையாளர்களாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தரங் சக்தி மூலமாக பங்கேற்கும் விமானப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு, இயங்குதன்மை மற்றும் இணைப்பு ஆகியவற்றை மேம்படும்னு சொல்கிறாங்க.
நேர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 24 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 7 கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.